லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், குடும்பங்கள் வளர திரு அவை நிறுவனங்களின் உதவி.
குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்கவும் அவைகள் வளரவும் பங்குத்தளங்கள், இயக்கங்கள், பள்ளிகள் மற்றும் ஏனைய திரு அவை நிறுவனங்கள் பல்வேறு வழிகளில் உதவ முடியும். தங்கள் பகுதிகளிலேயே வாழும் குடும்பங்களை சந்தித்தல், தம்பதியருக்கு சிறு தியானங்களை ஏற்பாடு செய்தல், குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து வல்லுநர்களின் கருத்து பரிமாற்றம், வீடுகளுக்கு சென்று அவர்களின் பிரச்சினைகள் குறித்து விவாதித்தல் போன்றவைகள் வழியாக குடும்பங்கள் எதிர்நோக்கும் போதைப் பழக்கம், குடும்ப வன்முறைகள், திருமண வாழ்வில் நம்பிக்கை துரோகம், குழந்தைகளால் வரும் பிரச்சினைகள் போன்றவைகளை அகற்ற உதவ முடியும். குடும்பங்களின் தேவைகள் குறித்து உணர்வு பூர்வமாக நெருங்கி உதவ வேண்டிய பங்குத்தளங்கள் தேவைப்பட்டால் வல்லுநர்களின் உதவியையும் நாட வேண்டும். அனுபவமிக்க தம்பதியரும் இதில் தங்கள் இறைவேண்டல், அர்ப்பணப்பணி, பயிற்சி, அனுபவ பகிர்வு ஆகியவைகள் வழியாக உதவ முடியும். இத்தகைய முறையில் இளம் தம்பதியர் தாராள மனதுடன் செயல்படவும் தங்கள் விசுவாசத்தை பகிரவும் திருமண வாழ்வை பலப்படுத்தி வளரவும் உதவ முடியும்.
பல தம்பதியர் தங்கள் திருமணத்திற்கு பின்னர் கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து விலகிச் செல்கின்றனர் என்பதும் உண்மை. பல வேளைகளில் அவர்கள் திரும்பி வரும்போது கிறிஸ்தவ திருமண வாழ்வின் முக்கிய கூறுகள் குறித்தும் நம் பங்குத்தளம் அவர்களுக்கு வழங்கவல்ல உதவிகள் குறித்தும் நாம் எடுத்துரைக்க தவறிவிடுவதுண்டு. இத்தம்பதியரின் குழந்தைகளின் திருமுழுக்கு, திருநற்கருணை அருட்சாதனத்தை முதன்முறையாக பெறுதல், தங்கள் உறவினர்களின் திருமணம் மற்றும் அடக்கச் சடங்கு போன்ற திருவழிபாடுகளில் இந்த தம்பதியர் பெரும்பாலும் கலந்து கொள்வர். அத்தகைய வேளைகளில் அவ்வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். குடும்பங்களின் சூழல்கள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாட வீடுகளை மந்திரிக்கச் செல்லுதல், அப்பகுதியில் அன்னை மரியா திருவுருவச் சிலைகளை வீடுகளுக்கு எடுத்துச் சென்று ஜெபித்தல் போன்றவைகளும் உதவலாம். இளம் தம்பதியரின் வீடுகளுக்கு அனுபவமிக்க தம்பதியர் சென்று சந்தித்து வழிகாட்டுவது ஊக்குவிக்கப்பட வேண்டும். இன்றைய சூழல்களில் அனைத்து குடும்பங்களும் பங்குத்தள சந்திப்புகளில் கலந்து கொள்வது இயலாததுதான். இருப்பினும் நம் பணிகள் ஒரு சிறு குழுக்களுக்கு என்று மட்டும் குறுக்கிக் கொள்ளப்பட முடியாதவை. இந்நாட்களில் குடும்பங்களுக்கான மேய்ப்புப் பணி அக்கறை என்பது அடிப்படையில் மறைப்பணி சார்ந்ததாக, அவர்கள் இருக்கும் இடங்களை நாடிச் செல்வதாக இருக்க வேண்டும். முதன்மை நிலைக்கு வருபவைகளை தவிர மற்றவற்றை புறக்கணிக்கும் தொழிற்சாலைகள் போல் நாம் செயல்பட முடியாது.
திருத்தந்தையர் வரலாறு, அதிகாரப்பிடிக்குள் ஆன்மீக தலைவர்கள்.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம்.
பல்வேறு இன்னல்களையும் தாண்டி சிறப்பான முறையில் திரு அவை நிர்வாகத்தை வழிநடத்தி சென்ற திருத்தந்தை ஐந்தாம் கிரகரி 1999 ஆண்டு பிப்ரவரி மாதம் உயிரிழந்தபின் பேரரசரின் ஆதரவோடு தேர்வு செய்யப்பட்டவர் திருத்தந்தை இரண்டாம் சில்வஸ்டர். இவரின் வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் விரிவாக பார்ப்பது நல்லது.
1940 முதல் 1950 ஆண்டிற்கு இடையில் பிரான்சின் அவிலாக்கில் பிறந்தார் கெர்பர்ட் என்ற இயற்பெயருடைய திருத்தந்தை. அதே ஊரில் உள்ள துறவு மடத்தில் இளம் வயதில் நுழைந்து பயிற்சிகளை பெற்றார். ஸ்பானிய பிரபு ஒருவரால் ஸ்பெயினுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட கெர்பர்ட் அவர்கள் பார்சிலோனாவில் அரேபிய ஆசிரியர்களின் கீழ் கணிதம் மற்றும் இயற்பியலில் அதிக கவனம் செலுத்தி கல்வி கற்றார். அதன் பின்னர் இவரின் இறையியல் ஆசிரியராக இருந்த ஆயர் ஹாட்டோவுடன் இணைந்து ரோமுக்கு பயணமானார். திருத்தந்தை 13 ஜானுக்கு இவர் அறிமுகப்படுத்தப்பட திருத்தந்தையும் இவரே, அதாவது இரண்டாம் சில்வெஸ்டர் என பின்னர் அழைக்கப்பட்ட கெர்பர்ட்டை பேரரசர் முதலாம் ஒட்டோவிடம் அனுப்பி பரிந்துரையும் செய்தார். பேரரசரும் கெர்பர்ட்டை ரெய்ம்ஸின் தலைமை தியாக்கோனாக இருந்த ஜெர்மானுசிடம் அனுப்பி வைக்க இவர் பேராயர் அடல்பெரோவினால் பேராலய பள்ளியின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்.
இதற்கிடையில் பல பகுதிகளுக்கும் பிரயாணம் மேற்கொண்ட கெர்பர்ட்டுக்கு பேரரசர் இரண்டாம் ஓட்டோவால் போபியோ துறவுமிடத்தின் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் சிறிது காலத்தேயே ரெய்ம்ஸுக்கு திரும்பி தன் கல்வி பணியை தொடர்ந்தார் கெர்பர்ட். பேராயர் அடல்பெரோ தனக்கு பின் ரெய்ம்ஸ் பேராயராக கெர்பர்ட் நியமிக்கப்பட வேண்டும் என விரும்பினார். ஆனால் பேராயர் அடல்பெரோ இறந்தபோதோ 1988 மன்னர் லொத்தேரின் மகன் அப்பதவியை எடுத்துக்கொண்டார். அதேவேளை 1991 மன்னருக்கு எதிராக சதி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மன்னரின் மகன் அர்னுல்ஃப் பதவி நீக்கம் செய்யப்பட பின்னால் திருத்தந்தையான இரண்டாம் சில்வெஸ்டர் அதாவது கெர்பர்ட் பேராயர் பதவியில் நியமிக்கப்பட்டார். ஆனால் கெர்பர்ட் இப்பதவியை ஏற்றதிலிருந்தே அவருக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. மன்னரின் மகன் வகித்த பேராயர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டதால் அம்மகனின் விசுவாசிகளின் கூட்டம் இவரை ஏற்க தயங்கியது. திருத்தந்தை 15 ஜானும் லியோ என்ற துறவியை விசாரணை செய்துவர அனுப்பினார்.
1995 ஜூன் மாதம் 2 அவை கூடியது. பேராயர் கெர்பர்ட்டும் வந்திருந்து தன் பக்க நியாயங்களை எடுத்துரைத்தார். இறுதியில் அவர் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் திரும்பவும் ஜூலை மாதம் 1 கூடிய அவையில் அர்னுல்ஃப் பதவி நீக்கமும் கெர்பர்ட்டின் பேராயர் பதவியும் செல்லாது என தீர்ப்பு வழங்கப்பட்டது. உடனே எவ்விதம் மறுப்பும் சொல்லாமல் வெளியேறிய கெர்பர்ட் இளம் பேரரசர் 3 ஒட்டோவின் அரசவைக்குச் சென்று அரசருக்கு கல்வி அறிவிப்பவரானார். பேரரசரின் முடிசூட்டலுக்காக அவருடன் இத்தாலிக்கு சென்ற கெர்பர்ட் அங்கேயே தங்கிவிட்டார். 1998 திருத்தந்தை 5 கிரகரி இவருக்கு ரவேனா பேராயர் பதவியை கொடுத்து கௌரவித்தார். ஒரே ஆண்டில், அதாவது 1999 பிப்ரவரி 18 திருத்தந்தை மரணமடைய அதே ஆண்டு பேரரசரின் ஆதரவுடன் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பேராயர் கெர்பர்ட் திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டர் என்ற பெயரை வைத்துக் கொண்டார். இவர் திருஅவை வரலாற்றில் முதல் பிரெஞ்சு திருத்தந்தை என்பது மட்டுமல்ல, திருஅவை வரலாற்றின் 1000 பதவி வகித்தார்.
திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டர் மிகுந்த பொறுப்புணர்வுடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் திருஅவையை வழிநடத்தி சென்றார் என வரலாற்று ஆசிரியர்கள் உரைக்கின்றனர். அருள் பணியாளர்களிடையே இருந்த தீமைகளை களைவதில் அதிக முயற்சி எடுத்தார். எவ்வித தீமையும் செய்யாத கரைபடியா கரத்தினரே ஆயர் பதவியில் நியமிக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தவர் திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டர். பேரரசர் 3 ஓட்டோவுடன் நட்புணர்வுடன் பழகி வந்த திருத்தந்தைக்கு பேரரசரும் பல சலுகைகளை வழங்கினார். இதற்கிடையே பேரரசருக்கு எதிரான கிளர்ச்சி ரோமில் துவங்க திருத்தந்தையும் பேரரசரும் ரோமிலிருந்து தப்பியோட வேண்டியதாகியது. 1901 தப்பியோடிய திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டர் சில மாதங்கள் ரோமுக்கு வெளியே வாழ வேண்டியிருந்ததால் சோடி என்ற நகரில் ஆயர் பேரவையையும் கூட்டினார். ஓட்டோ பேரரசரின் மரணத்திற்கு பின்னரே இவர் ரோம் நகர் திரும்பினார். மே 12 1003 உயிரிழந்த இத்திருத்தந்தை குறித்து சில முக்கிய விடயங்களை கூறலாம்.
இவர் பதவியேற்றவுடனேயே தன்னோடு முன்னர் ரெய்ம்ஸ் நகர் பேராயர் பதவிக்கு போட்டியிட்ட அர்னுல்ஃபை எவ்வித பகைமையும் பாராட்டாமல் பேராயராக நியமித்தார்.
போலந்தின் நெஸ்னோவினும் ஹங்கேரியின் கிரானிலும் புதிய பெருமறை மாவட்டங்களை உருவாக்கினார்.
1000 ஹங்கேரி ஆட்சியாளருக்கு மன்னர் என்ற பட்டத்தை வழங்கி அவரை அந்நாட்டிற்கான திருப்பிட நிர்வாகியாகவும் நியமித்தார்.
பிரான்ஸ் மன்னர் ராபர்ட்டின் திருமண விவகாரங்களில் திரு அவை படிப்பினைகளை விட்டுக் கொடுக்காமல் நியாயமான தீர்ப்பை வழங்கினார்.
இவரே மேற்கு ஐரோப்பாவில் அராபிய எண்முறையை புகுத்தினார் என நம்பப்படுகின்றது.
பெண்டுலம் கடிகாரத்தை கண்டுபிடித்தவர் இவரே எனவும் கூறுகின்றனர்.
இத்திருத்தந்தைக்கு பின், அதாவது திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டரின் மரணத்திற்கு பின் 1003 பதவிக்கு வந்தார் திருத்தந்தை 17 ஜான். திருத்தந்தை இரண்டாம் சில்வெஸ்டரின் மரணத்திற்கு பின் ரோம் நகர் பிரபுக்களின் அதிகாரத்தை அடக்கி வைக்கும் உண்மையான அதிகாரம் எவரிடமும் இருக்கவில்லை. ஏற்கனவே பேரரசர் 3 ஒட்டோவினால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட கிரெசென்சியூஸின் மகன் ஜான் கிரெசென்சியூஸ் அதிகாரத்தை கைப்பற்றினார். தானே திருத்தந்தையை தேர்வு செய்தார். முதலில் சிக்கோ என்பவர் தேர்வு செய்யப்பட்டு 17 ஜான் என்ற பெயரையும் எடுத்துக்கொண்டார். இவர் அருள்பணியாளர் ஆவதற்கு முன்னர் திருமணம் புரிந்து 3 மகன்களையும் கொண்டிருந்தார். இவரின் மகன்களும் பின்னர் அருள்பணியாளராயினர். இத்திருத்தந்தை 17 ஜான் சில மாதங்களை பொறுப்பிலிருந்தார். அதாவது 1003 ஜூன் 13 நவம்பர் 6 தேதி வரை. இவர் திருத்தந்தையாக ஆற்றிய பணிகள் குறித்து அவ்வளவாக தெரியவில்லை.
1003 அடுத்து பதவிக்கு வந்தார் திருத்தந்தை 18 ஜான். ஃபசியானூஸ் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் லியோ என்ற ரோமிய அருள்பணியாளரின் மகன். இவரும் கிரசன்சியூசின் அதிகாரத்தினாலேயே அவ்வதிகாரத்திற்கு உட்பட்டே தலைமை பொறுப்பிற்கு வந்தார். ஏறக்குறைய 6 பதவி வகித்த இவர் துறவு மடங்களுக்கு நிறைய உதவிகளை செய்துள்ளார். கான்ஸ்டாண்டினோபிள் திரு அவையில் இவர் ரோம் நகர் ஆயர் என்றே குறிக்கப்பட்டுள்ளார். 1909 உயிரிழந்தார் இத்திருத்தந்தை. ஒரு வரலாற்று ஏட்டின்படி இவர் ரோம் நகருக்கு அருகேயுள்ள புனித பவுல் பெருங்கோவிலின் துறவு மடத்தில் 1909 ஜூன் மாதம் ஒரு துறவியாக உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது.
இரு திருத்தந்தையர்களை தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டிருந்த பிரபு கிரசன்சியூஸ் 3 மீண்டும் அல்பானோ நகர் ஆயரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க உதவினார். இத்திருத்தந்தை 4 செர்ஜியூஸ் துணிந்து நின்று கிரசன்சியூஸின் அதிகாரத்தை எதிர்த்து போரிட்டார். ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல பிரபுக்கள் தங்கள் நிலங்களை இவரின் பாதுகாப்பின் கீழ் வைக்கும் அளவுக்கு இவரின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். ரோம் நகரில் பஞ்சம் தலைதூக்கிய போது ஏழைகளுக்காக நிறைய உதவிகளை செய்தார் இத்திருத்தந்தை 4 செர்ஜியூஸ். 1909 ஜூலை 31 முதல் ஏறத்தாழ 3 சிறிது குறைவாக தலைமை பதவியில் இருந்த இத்திருத்தந்தை 1212 மே மாதம் 12 தேதி காலமானார். இவர் உடல் இலாத்திரன் பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது.
நேயர்களே, அரசியல் அதிகார பிடியின் கீழ் இருந்து திருத்தந்தையர் எவ்வாறு வெளியே வந்தனர் என வரும் வாரங்களில் நாம் நோக்குவோம்.
குடமாளூரில் பிறந்தவனே, மனித குல விளக்காய் ஒளிபவனே, அல்போன் சம்மாவும் வேண்டல்களால் இறையன்ப எங்களுக்குள் அருள செய்வாய். மழகவே பொய்தை அல்போன் சம்மாவான தந்தையுடன் அல்போன் சம்மா குடமாளூரில் பிறந்தவனே, மனித குல விளக்காய் ஒளிபவனே ஒளிபவனே.
அதிகாரப்பிடிக்குள் ஆன்மீக தலைவர்கள் என்ற தலைப்பில் திருத்தந்தையர் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
ஜெர்மன் தலத்திருவை நிறுவனங்களில் நம்பிக்கை குறைந்து வருவதை குறித்து முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் ஹெர்டர் கொரஸ்பாண்டன்ஸ் என்ற ஜெர்மன் மாத இதழுக்கு எழுத்து வடிவில் வழங்கிய பேட்டி ஒன்றில் தன் கவலையை வெளியிட்டுள்ளார். முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் இவ்வாண்டு ஜூன் மாதம் தன் அருள்பணித்துவ வாழ்வை துவங்கி 70 நிறைவு செய்துள்ளதை அடுத்து ஹெர்டர் கொரஸ்பாண்டன்ஸ் மாத இதழ் அவரிடம் எழுத்து வடிவில் மேற்கொண்ட ஒரு பேட்டியில் கட்டமைக்கப்பட்ட திரு அவை என்ற கருத்தில் தன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கட்டமைக்கப்பட்ட திரு அவை என்ற பொருளில் பயன்படுத்தப்படும் ஆம்ஸ்கிரிஷே என்ற ஜெர்மன் சொல்லை பற்றி தன் பேட்டியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முன்னாள் திருத்தந்தை, கத்தோலிக்க திரு அவை பல்வேறு கட்டமைப்புகளுடன் செயல்பட்டாலும் அந்த கட்டமைப்புகளின் உதவியோடு செய்யப்படும் பணிகளே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மன் தலத்திரு அவையில் பொறுப்பில் இருப்போர் திரு அவையின் உள்ளத்தையும் ஆன்மீகத்தையும் வெளிப்படுத்தும் சாட்சிய பணிகளை பற்றி பேசாமல் கட்டமைப்பை மட்டும் வலியுறுத்தி தன் கருத்துக்களை வெளியிட்டு வந்தால் திரு அவையிலிருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று முன்னாள் திருத்தந்தை தன் கவலையை வெளியிட்டுள்ளார்.
தாங்கள் பயிர் செய்யும் நிலத்தோடு நலமான உறவை காத்து வரும் பழங்குடியினத்தவர் மற்றும் பாரம்பரிய வேளாண் உற்பத்தியாளர்கள் ஆகியோரின் உணவு உற்பத்திகள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் மாநாடு ஒன்றில் கேட்டுக்கொண்டார். ஐநா நிறுவனம் இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்தில் நியூயார்க் நகரில் நடத்தவுள்ள உற்பத்தி, விற்பனை, விநியோகம் போன்ற உணவு பற்றிய உச்சி மாநாட்டிற்கு தயாரிப்பாக ரோம் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் ஜூலை 27 இச்சொவ்வாயன்று உரையாற்றிய ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிட அவையின் தலைவர் கர்தினால் பீட்டர் டாக்சன் அவர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்தார். பழங்குடி இனத்தவரின் உணவு அமைப்புகள் மற்றும் இயற்கை உணவு என்ற தலைப்பில் ரோம் நகரில் நடைபெற்ற இந்த தயாரிப்பு மாநாட்டில் உரையாற்றிய கர்தினால் டாக்சன் அவர்கள், வருங்காலத்தில் எல்லாருக்கும் உணவு அளிப்பது என்பது பழங்குடியின மக்களின் உணவு உற்பத்தி முறைகளை மதிப்பதை சார்ந்துள்ளது என்று கூறினார்.
மேலும் ரோம் நகரில் நடைபெற்ற ஐநாவின் உணவு பற்றிய தயாரிப்பு மாநாட்டை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ள உலகளாவிய காரித்தாஸ் நிறுவனத்தின் பொதுச்செயலர் திருவாளர் அலாயிஷஸ் ஜான் அவர்கள், எல்லாருக்கும் உணவு கிடைப்பது மனிதரின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும் என்று கூறியுள்ளார். உணவு அமைப்புகள் குறித்து கொள்கைகளை வரையறுப்பது மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது பற்றிய அனைத்து நிலைகளிலும் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் இயற்கை முறையில் உணவு உற்பத்தி செய்யும் உள்ளூர் விவசாயிகள், அதில் அதிகம் ஈடுபட்டுள்ள பெண்கள் மற்றும் ஏழைகளின் உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும் என்று ஜான் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். எல்லாருக்கும் உணவு என்ற முயற்சிக்கு வேதிய உரங்களை பயன்படுத்தி பெருமளவில் உற்பத்தி செய்யும் வேளாண்மை மட்டுமே பதிலளிப்பதாய் இருக்காது. மாறாக உணவு சார்ந்த நியாயமான ஒரு அமைப்பு முறையில் பெண்களும் குறுநில விவசாயிகளும் இணைக்கப்படுவதே அதற்கு பேருதவியாக இருக்கும் என்றும் ஜான் அவர்கள் கூறியுள்ளார்.
யாக்கோபின் புனித ஆண்டு இவ்வுலகிற்கு அருள் நிறைந்த குணமளிக்கும் ஒரு காலமாகவும் இறைவனை சந்திக்கும் ஒரு காலமாகவும் விளங்கட்டும் என்று ஸ்பெயின் நாட்டின் சாந்தியாகோ தே கொம்போஸ்தெல்லா பேராயர் ஹூலியன் பாரியோ பாரியோ அவர்கள் கூறியுள்ளார். திருத்தூதரான புனித யாக்கோப்பு கல்லறையின் மேல் கட்டப்பட்டுள்ள சாந்தியாகோ தே கொம்போஸ்தெல்லா பேராலயம் 1211 முதல் 1000 திருப்பயணிகள் கூடி வரும் திருத்தலமாக புகழ் பெற்றுள்ளது. திருத்தூதரான புனித யாக்கோப்பு திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 25 சிறப்பிக்கப்படும் சூழலில் இத்திருநாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பிக்கப்பட்டால் அதனை சாந்தியாகோ தே கொம்போஸ்தெல்லா திருத்தலத்தில் கொம்போஸ்தெல்லா யூப்ளி என்று கொண்டாடுவது வழக்கம்.
ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று தந்த ஹிட்லின் டயஸ் என்ற பெண்மணி தங்கள் நாட்டுக்கு மட்டும் பெருமை சேர்க்கவில்லை, தன் கத்தோலிக்க மத நம்பிக்கைக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்று பிலிப்பீன்ஸ் ஆயர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஜூலை 26 திங்களன்று நடைபெற்ற பெண்களின் பழுத்தூக்கும் நிகழ்வில் ஹிட்லின் டயஸ் அவர்கள் தன் நாட்டுக்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்றதோடு ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இந்த குறிப்பிட்ட பிரிவில் ஒலிம்பிக் சாதனையையும் பதிவு செய்துள்ளார். ஹிட்லின் டயஸ் அவர்கள் பழுத்தூக்கும் நிகழ்வில் வெற்றி பெற்றதும் தன் கரங்களில் அன்னை மரியாவின் உருவம் பதித்த ஓர் அற்புத பதக்கத்தை இறுக பற்றிக்கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று உரக்க கூறியது உலகின் ஊடகங்களில் பதிவானது.
மெக்சிகோ நாட்டில் புகலிடம் தேடும் புலம்பெயர்ந்தோரின் மனித உரிமைகள் மதிக்கப்படவும் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும் வேண்டும் என்று JRS எனப்படும் உலகளாவிய இயேசு சபையின் புலம்பெயர்ந்தோர் அமைப்பு மெக்சிகோ அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மெக்சிகோவில் புலம்பெயர்ந்தோர் காவல்துறையால் சூறையாடப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள வேளை அந்நாட்டில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் நடத்தப்படும் முறைகள் பற்றி புலன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் JRS அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.